நம்ம இந்த புதிய வருஷத்தை ஆரம்பிக்கும் போது மூணு காரியத்தை இப்போ செய்யணும். கடந்த வருஷத்தை பார்த்து ரெண்டு காரியத்தை செய்யணும். கடந்த வருஷம் ஆண்டவர் நமக்கு செய்த தயவுகளை நினைத்து ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தணும். அதான் இவ்வளவு நேரம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் இல்லைங்களா. அவர் செய்த சகல உபகாரங்களையும் நம்ம மறக்க கூடாது. ரெண்டாவதாகவும் ஒன்னு செய்யணும். இப்ப சில பேர் நீங்களே அதுல சொன்னீங்க, கடந்த வருஷத்தை பார்த்து அந்த வருஷத்துல நம்மள நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம வாழ்க்கை எப்படி இருந்திருக்கு, ஆண்டவருடைய வார்த்தையின்படி எப்படி வாழ்ந்திருக்கிறோம் அப்படின்றத ஒரு இன்ட்ராஸ்பெக்ஷன். ஏன்னா இது ரெண்டும் செய்யும் போதுதான் புதிய ஆண்டுக்கு நாம் எப்படி வாழணும், எப்படி நம்மளை மாத்திக்கணும், எப்படி அதை அணுகணும் நமக்கு தெரியும். நன்றி நிறைந்த இருதயம், இன்னொரு பக்கம் தற்சோதனை நிறைந்த ஒரு மனநிலம். நான் எப்படி இருந்திருக்கேன், என்னென்னலாம் தவறி இருக்கிறேன், எப்படி எல்லாம் விட்டுருக்கிறேன்னு ஒரு தற்சோதனை பார்த்து அதை உணர்ந்து அதிலிருந்து திருந்தி புதிய வருஷத்தை எப்படி அணுகணும்ன்ற அறிவும் வழி நடத்தலும் நமக்கு இருக்க முடியும். அதைதான் நம்ம இன்னைக்கு இந்த கொஞ்ச நேரத்துல செய்ய போறோம். இன்னைக்கு பிரசங்கத்துல மூணு தலைப்புல நான் பேச போறேன். முதலாவது, தேவன் நமக்கு காலத்தை அவர் கொடுத்ததனுடைய நோக்கம் என்ன, டைம் ஆண்டவர் நமக்கு ஏன் கொடுக்கிறார், வாட் இஸ் காட்ஸ் பர்பஸ் டு கிவ் அஸ் டைம். இப்ப 2021 முடிஞ்சு இப்ப 22 குள்ள வரும். 21 எதுக்கு கொடுத்தாரு, 22 எதுக்கு கொடுக்கிறார், டைம் விசுவாசிகளான எனக்கும் உங்களுக்கும் எதுக்கு கொடுக்கிறார், அதை முதலாவது பார்க்க போறோம். ரெண்டாவது, இதுதான் நோக்கமா இருந்தார், முதல்ல நோக்கம் எது கொடுக்கிறார்னு புரிஞ்சுக்கிட்டு 21 அந்த நோக்கத்தை நம்ம எப்படி நிறைவேற்றி இருக்கிறோம், 22 அதை எப்படி நிறைவேற்ற, இது மூணு தான் பார்க்க போறோம். முதலாவது, ஆண்டவர் முதலாவது அவிசுவாசிகளுக்கு ஏன் கால டைம் கொடுக்கிறாரு. இங்க நீங்க இயேசுவை நம்பாம மனம் திரும்பாம விசுவாசிக்காம இருந்தா உங்களுக்கு ஏன் டைம் கொடுக்கிறாரு தெரியுமா? வெரி சிம்பிள், நீங்க மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு அவருக்குள்ள வரணும். அது ஒரே முக்கியமான காரணம் தான் உங்களுக்கு 2022 இருக்கிறது. நீங்க கொரோனால போவாம இல்ல இந்த வயதுல போவாம ஏதோ விபத்துல போவாம இன்னும் உங்களுக்கு ஒரு ஆயுசு தொடர்ந்து ஆண்டவர் கொடுத்திருக்கிறதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா, நீங்க மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ள வரணும். அவர் இன்னும் வராம இருக்கிறதே அதுக்காகத்தான், அவர் தாமதிக்கிறார்னு நினைக்க கூடாது. உங்களுக்கு ஆயுசு ஏன் இருக்குன்றதுக்கு ஒரே காரணம், நீங்கள் மனம் திரும்பி அவர்கிட்ட வரணும். அதான் ஒரு காரணம். விசுவாசிகளுக்கு ஏன் டைம் கொடுக்கிறாரு, அதுக்கு ஒரு சிம்பிள் ஆன்சர் என்னன்னா, விசுவாசிகளுக்கு ஆண்டவர் டைம் காலத்தை இன்னொரு வருஷத்தை கொடுக்கறதுக்கு காரணம், கிறிஸ்துவுக்குள் நாம் முதிர்ச்சி அடைய வேண்டும். We have to mature in Christ. கிறிஸ்துவுக்குள் நாம் வளர வேண்டும். அதை நாம் செய்யாத போது முழு வருஷத்தையும் வேஸ்ட் பண்ணிடுறோம் பல விதங்களில். அது எங்க பைபிள் எங்க போட்டிருக்கு அந்த சில வசனங்களை பார்ப்போம். எபிரேயர் 5:11 12 திரும்பி பார்த்தீங்கன்னா, காலத்தை ஆண்டவர் நமக்கு ஏன் கொடுக்கிறாரு, 2022 ஏன் கொடுக்கிறாருன்னா ஆண்டவருடைய நோக்கம் என்ன, அப்ப அவனுக்கு 2022 கொடுக்கிறது வந்து கிறிஸ்துவுக்குள் நீ முதிர்ச்சி அடைய வேண்டும், கிறிஸ்துவுக்குள் நீ வளர வேண்டும். இந்த வருஷத்துல இன்னும் அதிகமாக கிறிஸ்துவாக நீ மாற வேண்டும், கிறிஸ்து போல் நீ மாற வேண்டும். 11 வசனத்தை பாருங்களேன், படிங்க.
இந்த நீதிநிலையை பற்றி நாம் விசாரமாய் பேசலாம், நீங்கள் கேள்வியில் மந்தமுள்ளவர்கள் ஆனபடியினால் அதை இழங்க பண்ணுகிறது அதுதான் இருக்கும். காலத்தை பார்த்தால் போதவராக இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களை மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல
இவர் என்ன சொல்றாரு பாருங்க, நான் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான டீச்சிங் உங்களுக்கு சொல்லணும்னு பாக்குறேன், மெல்கிசேதேக்கை பத்தி பேசிட்டு வரேன், கிறிஸ்துவுக்குள்ள நீங்க என்ன முதிர்ச்சி அடையணும்னு நான் உங்களுக்கு சொல்லணும்னு பாக்குறேன். ஆனா ஒரு பிரச்சனை என்ன, நீங்கள் கேள்வியில் மந்தமா இருக்கிறீங்க, நீங்க வளராம இருக்கிறீங்க. 12 வசனத்தை கூர்ந்து கவனிச்சு பாருங்களேன், காலத்தை பார்த்தால் டைம பார்த்தா, எத்தனை வருஷம், 2015, 2020, 2020 கிறிஸ்துக்குள்ள முதிர்ச்சி அடைந்து வளர்ந்து எந்த அளவுக்கு முதிர்ச்சி நிலையில நீங்க வந்திருக்கணும்னா, போதகராக வேண்டிய நிலையில் வந்திருக்கணும். வெறும் அறிவுல வளர்ந்து மாத்திரம் இல்ல, கிறிஸ்துவுடைய குணாதிசயங்கள்ல, கிறிஸ்துவுடைய கிருபைகள்ல நீங்க வளர்ந்து உங்க வாழ்க்கையே மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக, உங்க மைண்ட் எந்த அளவுக்கு ட்ரெயின் ஆகி சத்தியத்துல வளர்ந்துருக்கணும்னா, இத்தனை வருஷம் டைம் உனக்கு கொடுத்தாரு ஆண்டவர், நீ ட்ரெயின் ஆகி போதகர் நிலைமையில வந்திருக்க வேண்டிய நீங்க எவ்வளவு காலம் போயிருச்சு, இந்த டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணி நீங்க என்ன ஆயிட்டீங்க, குழந்தைகளா இன்னும் இருக்கிறீங்க. பலமான இன்னும் அடிப்படை சத்தியங்கள் திருப்பி திருப்பி மனம் திரும்பணும், திருப்பி திருப்பி அடிப்படை சத்தியங்களையே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். வார வாரம் மேல போற மாதிரி முதிர்ச்சி அடைந்து வளர்ந்த நிலையில நீங்க இல்ல. உங்களுக்கு பாலை கொடுக்கணும், பலமான ஆகாரத்தை கொடுக்க கூடாது. இப்படியே நீங்க தொடர்ந்து அந்த வசனத்தை படிச்சீங்கன்னா, இப்படியே நீங்க போனீங்கன்னா விழுந்து அப்போஸ்தலி கள்ள போதகத்துலதான் விழுந்து பயங்கரமான வழி தவறி போயிருவீங்க. இந்த வசனத்துல உங்களால பார்க்க முடியுதா, அந்த 12வது வசனம் ரொம்ப குறிப்பாக சொல்லுகிறது, தனிமையே ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற காலத்தை பார்த்தால் நீங்க கிறிஸ்துக்குள்ள முதிர்ச்சி அடைந்து வளர்ந்திருக்கும். கிறிஸ்துக்குள்ள வளர்ந்திருக்க வேண்டிய நீங்கள் இன்னும் குழந்தைகளா இருக்கிறீங்க. ஆகவே இது ரொம்ப முக்கியமான வசனம். ஏன் டைம் கொடுக்கிறாரு? இந்த வசனத்துல வெரி இம்ப்ளைடா நமக்கு தெரியுது, ஆண்டவர் நமக்கு டைம் கொடுக்கறதே கிறிஸ்துக்குள் நாம் வளர்ந்து முதிர்ச்சி அடையணும். இது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஆண்டவருக்கு. புது வருஷம் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு எத்தனையோ காரியங்கள் இம்பார்ட்டன்டா இருக்கலாம் இல்லைங்களா? நீங்க புத்தாண்டு தீர்மானங்கள் எடுக்கும் போது எத்தனையோ விஷயங்கள் தீர்மானம் எடுத்திருக்கலாம். ஆண்டவருக்கு எது முக்கியம், எந்த அளவுக்கு இது முக்கியம், ரோமர் 8:29 பாத்தீங்கன்னா, தம்முடைய குமாரன் அநேக ரோமர் 8:29 நீங்க எல்லாம் எடுத்துட்டு எடுத்த பிறகு நீங்க படிங்க. என்ன சொல்லுது அப்ப, அவருக்கு டைம் கொடுத்தது மாத்திரம் இல்லாம தேவன் நித்தியத்தில் உன்னை தெரிந்து கொண்டது, உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே உன்னை தெரிந்து கொண்டதனுடைய காரணம் என்ன தெரியுமா, என்ன நோக்கம் தெரியுமா? கிறிஸ்து தன்னுடைய குமாரனின் சாயலுக்கு ஒப்பாக நீ மாறணும் என்பதற்காக, நீ கிறிஸ்துவில முதிர்ச்சி அடைந்து கிறிஸ்துவில அதிக அதிகமாக கிறிஸ்துவாக நீ மாறணும், கிறிஸ்து மாதிரி நீ மாறணும் என்பதற்காகத்தான் அவர் நித்தியத்துல உன்னை தெரிந்து கொண்டாருன்றது. பாருங்களேன், 30வது வசனம் பார்த்தீங்கன்னா, எவர்களை அவர் அன்றியும் அவருடைய தீர்மானம், எவர்களை அவர் முன்படிய தொடர்ந்து இந்த வசனம் என்ன சொல்றது, அவர் நித்தியத்துல உன்னை தெரிந்து கொண்டது மாத்திரம் இல்ல, உன்னை அழைத்தது, உன்னை நீதிமான் ஆக்கினது, உன்னை ரட்சித்தது எதுக்குன்னா, கிறிஸ்துவுடைய சாயலாக நீ மாறும், கிறிஸ்துவில வளர்ந்து வளர்ந்து கிறிஸ்து மாதிரி நீ மாறும், அதான் அவருடைய பர்பஸ். 28வது வசனத்தை திருப்பி பார்த்தீங்கன்னா, அன்றியும் நமக்கு எல்லாருக்கும் பிடிச்ச வசனம், அவருடைய தீர்மானத்தின் படி அழைக்கப்பட்டவர்களாக தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நம் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே விசுவாசிகளாக நன்மைக்கு, எந்த நன்மைக்கு, மிகப்பெரிய நன்மை எது தெரியுமா, ஆண்டவர் என்னத்துக்கு 2021 அவர் செஞ்ச எல்லா காரியங்களையும் என்ன நோக்கம், என்னத்துக்கு அதெல்லாம் அதெல்லாம் செஞ்சாரு, ஏன் கொரோனா வந்துச்சு, அது வந்துச்சு, கஷ்டம் வந்துச்சு, நல்லது வந்து, அதெல்லாம் எந்த நோக்கத்துக்காக செய்தாரு, நன்மைக்காக. எந்த நன்மைக்கு தெரியுமா, கிறிஸ்துவுடைய சாயலாக உன்னை மாற்றுவதற்கு. காடுடைய பர்பஸ், அவர் காலத்தை கொடுக்கறது மாத்திரம் இல்ல, நித்தியத்துல உன்னை தெரிந்து கொண்டது, அவர் உன்னை ரட்சித்து நீதிமானாக்கி அழைத்தது, வாழ்க்கையில செய்து வருகிற எல்லா காரியமும் சகலமும் நடக்கிற எல்லா காரியங்களும் எதுக்கு, நீ கிறிஸ்துக்குள்ள முதிர்ச்சி அடைந்து வளர்ந்து கிறிஸ்து மாதிரி மாறணும், அதான் அவருடைய நோக்கம், அதுதான் அவருடைய நோக்கம். அதனாலதான் புதிய ஏற்பாடு அடிக்கடி கொடுக்கிற கட்டளை, கிறிஸ்துவுடைய கிருபையிலையும் அறிவிலையும் நீங்கள் வளருங்க, அது ஒரு கட்டளை. இது பத்தாதுன்னு சொல்லி எபேசிய 4:14 பார்த்தீங்கன்னா, அவர் நம்மளை சபையில வைத்தது காரணமே, எதுக்கு சபையில வைக்கிறோம், எதுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வரும், எதுக்கு சபையின் சாதனங்களை பயன்படுத்துறோம், சபையில அவர் வைத்தது காரணமே மகிமைப்படுத்தி உயிர்த்தெழுந்து ஏறெடுத்துக் கொள்ளப்பட்ட கிறிஸ்து சபைக்கு வரங்களை கொடுக்கிறாராம். சபையை ஏற்படுத்தி அதுக்கு வரங்கள், அப்போஸ்தலர்களாக, சிலர்கள் தீர்க்கதரிசியாக, ஊழியக்காரர்களாக, பாஸ்டர்ஸாக, போதகர்களாக கொடுக்கிறார். ஏன் கொடுக்கிறாரு? 14வது வசனம் நாம் படிங்க,
நாம் குழந்தைகளாய் இல்லாமல் மனுஷருடைய தூரம் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான சந்திரமுள்ள போதகமாகிய பலவித காட்டினாலே அறைகளைப் போல அடிபட்டு அறைகளாக இராமல் அன்புடன் சத்தியத்தை கைப்பற்றி தலையாகி கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்ந்தவர்கள் ஆகியிருக்கும் வரைக்கு அப்படி செய்தார்.
கிறிஸ்துவுக்குள்ள நாம் வளர்ந்து என்பதற்காகத்தான் அதை செய்தார். கிறிஸ்துவுக்குள்ள நாம் முதிர்ச்சி அடையணும் அவருடைய முழுமைக்கு. அந்த 13வது வசனத்துல the measure of the stature of the fullness of Christ, கிறிஸ்துவுடைய அளவுக்கு அதிக அதிகமாக கிறிஸ்து மாதிரி மாறி போகணும், கிறிஸ்து மாதிரி வளர்ந்து போகணும். இந்த வருஷத்தை ஆரம்பிக்கும் போது பல காரியங்கள் உங்களுக்கு முக்கியமா இருக்கலாம், ஆனா கடவுளுடைய உன்னத எல்லாத்துக்கும் மேலோங்கி நிக்கிற நோக்கம் என்ன? உங்களை படைத்த, உங்களை அழைத்த, உங்களை தெரிந்து கொண்ட, உங்களை மீட்ட தேவனுடைய கவலை 2021லயும் சரி, 2022லயும் சரி, ஏன் இன்னொரு வருஷம் விசுவாசியாக உங்களுக்கு கொடுக்கிறாருன்னு அவருடைய பர்பஸ் என்ன தெரியுமா? நீங்கள் கிறிஸ்துவில் முதிர்ச்சி அடைந்து வளர்ந்து அவரை மாதிரி ஆகும், அதிகமாக கிறிஸ்துக்குள்ள வளரணும். அதுக்காகத்தான் 2022 நித்தியத்தை உங்களை தெரிந்து கொண்டது, உங்களை ரட்சித்தது, உங்களை பராமரிக்கிறது, உங்க வாழ்க்கையில நடை 21 வரைக்கும் நீங்க பிறந்த நாள் முதல் அந்த வருஷம் வரைக்கும் நடத்தின எல்லா காரியமும் உங்களை சர்ச்சில் வைத்தது, வளர்த்து வர்றது, கிறிஸ்துக்குள் நீங்கள் முதிர்ச்சி அடைந்து வளரணும். பாருங்களேன், அதிகமாக கிறிஸ்துக்குள்ள வளரும். அப்படி இருந்தால் நாம் கிறிஸ்துக்குள்ள வளராத போகும்போது, இப்ப கடந்த வருஷம் 365 நாள் சில பேர் கூட அழுதுட்டு வேதனையோடு சொல்றீங்க, உன்னதான் வேதனை தான் படணும். 365 நாள் அந்த நோக்கத்துக்காக நம்ம அடையலன்னா, அந்த நோக்கத்தை நம்ம அடைந்து இல்லைன்னா 365 நாள் என்ன பண்ணுவோம்? பல விதத்துல வேஸ்ட் தான் பண்ணிட்டோம். கடவுளுடைய கட்டளை நான் கிறிஸ்துவிலே அறிகிற அறிவுல வளரணும், அவர் கிருபையில வளரணும்னா எந்தெந்த நாள்ல நான் வளரலையோ அந்த நாள் எல்லாம் வீணாதான் போச்சு. உங்களுக்கு அப்படி பார்க்க முடியுமா? அந்த நாள் வீணாதான் போச்சு. வீணா போனது மாத்திரம் இல்ல, ஒரு நாள்ல நான் கிறிஸ்துவின் கிருபையில வளரணும்னா அந்த நாள்ல நான் பாவம் தான் செஞ்சிருக்கிறேன். ஐயோ என்ன இப்படி சொல்றீங்க? புது ஆண்டு போது கொஞ்சம் நல்லதா ஏதாவது அருமையா பேசக்கூடாதா, நைஸா பேசக்கூடாதா பாஸ்டர் அப்படின்னு உங்களுக்கு இருக்கலாம். ஒரு நைஸா பேசுறதுனால, ஒரு சென்டிமெண்டலா புது ஆண்டை பாக்குறதுனால 2022 மாறி போறது இல்லைங்களா? நம்ம ஆராய்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். 2021 எப்படிங்க இருந்துச்சு? இது தேவனுடைய வெளிப்படுத்தின சித்தம் என்ன? நான் கிறிஸ்து மாதிரி அதிகமா மாறணும், அதுக்காகத்தான் எனக்கு போன வருஷம் கொடுத்தாருன்னா எந்த அளவுக்கு அந்த வருஷம் மாறலையோ அந்த வருஷம் வீணாதானே போச்சு. பாருங்க, எந்த நாள்ல நான் அப்படி அதிகமா வளர்லையோ, கிறிஸ்துடைய கிருபையில அதிகமா வளர்லையோ, தேவனுடைய வெளிப்படுத்தின சித்தத்தை கீழ்படியாம போற நாள் அது பாவம் செய்யறது தானே? தேவனுடைய சித்தத்தை மீறதான பாவம். பாருங்களேன், இது எவ்வளவு முக்கியமான விஷயம்ன்றத இந்த நாள்ல நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு செகண்டரி விஷயம் இல்ல, ஏதோ அது தானா நடக்கிற விஷயம் இல்ல. தேவன் உங்களை தெரிந்து கொண்டது, உங்களை ரட்சித்தது, உங்களை சபையில வச்சது, ஒவ்வொரு நாளும் உங்க சகலமும் உங்க வாழ்க்கையில நடக்கிற எல்லா காரியங்களும், இன்னமே 2022 நடக்கிற எல்லா காரியங்களும் கிறிஸ்துவில நீங்க முதிர்ச்சி அடையணுன்றதுக்காகத்தான் எல்லாத்தையும் செஞ்சு வரார். கிறிஸ்து மாதிரி நீங்க அதிகமா மாறணும் என்பதற்காகத்தான் செஞ்சு வருகிறார். சகலமும் நடக்கிறது. கிரேட் க்வெஸ்சன் என்ன? நான் எப்படி இங்க கிறிஸ்துக்குள்ள அதிகமா வளருது? கிறிஸ்து மாதிரி எப்படி மாறுறது? வேதம் என்ன சொல்லுது? கிறிஸ்து மாதிரி நம்ம மாறுறது வந்து மகிமைப்படுத்தப்பட்ட ஏறெடுத்துக்கொட்டு பரலோகத்தில் வீட்டிருக்கிற கிறிஸ்து, ஆசாரியனாக, தீர்க்கதரிசியாக, ராஜாவாக வீட்டிருக்கிற கிறிஸ்து, அவருடைய கிருபை எனக்குள்ள தொடர்ந்து வருவதனால தான் நான் அதிகமா கிரேஸ் அப்பான் கிரேஸ் கிருபையில வளர்ந்து அதுதான் கிருபையில வளர்ச்சி. அவருடைய கிருபை அவருக்கிட்ட இருந்து எனக்கு தொடர்ந்து கிரேஸ் வர 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 நான் அதிகமாக கிறிஸ்து மாதிரி மாறிட்டு போறேன். இந்த செயல் ரொம்ப முக்கியம். எவர்களை அவர் அழைத்தாரோ அவர்களை நீதிமானாக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமான் ஆக்கினாரோ அவர்களை மகிமையப்படுத்துவார். நீதிமான் ஆக்குறதும் மகிமைக்கும் படுத்துதலுக்கும் நடுவில் இருக்கக்கூடியது என்ன தெரியுமா? கிறிஸ்து மாதிரி நான் மாறிட்டு போறது. அதுக்கு தான் ஆயுசு, அதுக்காகத்தான் இந்த உலகத்துல இருக்கிற நான் நீதிமான் ஆக்கப்பட்டுட்டேன். அடுத்தது எனக்கு என்ன காத்திருக்கு? மகிமைப்படுத்துதல் காத்திருக்கு. அந்த மகிமைப்படுத்துதல் செய்வதற்கு மிக முக்கியமானது நான் கிறிஸ்து மாதிரி மாறிட்டு போன, அதுக்கு தான் இந்த உலகத்துல நான் இருக்கிறேன். அதான் தேவனுடைய உள் எல்லாம் அடக்கிய ஒரு நோக்கம், எல்லாம் அடக்கிய ஒரு நோக்கம். அந்த மாதிரி நான் எப்படி மாற முடியும்? அதுக்கு கிருபை அவர்கிட்ட இருந்து தொடர்ந்து வரணும். அது எப்படி வருது எனக்கு அவர்கிட்ட இருந்து கிருபை? அவர் நியமித்த சாதனங்கள் மூலமா தான் வருது. அது ஆட்டோமேட்டிக்கா வந்துகிட்டு அது காத்துல வராது. அவர் இந்த கிருபைகளை நான் உனக்கு கொடுப்பேன், அந்த கிருபைகளை கொடுப்பதற்கு அதுக்காக சாதனங்களை ஏற்படுத்தி இருக்கிறேன். அந்த சாதனத்தின் மூலமாகத்தான் வருகிறது இல்லைங்களா? இப்ப காவேரி எங்கேயோ ஓடுது, நம்ம வீட்டுக்குள்ள எப்படி வருது? அங்க இருந்து பைப் போட்டு அந்த பைப்பின் சாதனமாக வருகிறது. பரலோகத்தில் இருக்கிற கிறிஸ்து கிருபை எனக்குள்ள எப்படி வருகிறது? அவர் நியமித்த சாதனங்கள் மூலமாகத்தான். என்ன அந்த சாதனங்கள்? கிறிஸ்து மாதிரி நான் வளர்றது எப்படிங்க? கிறிஸ்துடைய சாயலா மாறி போறது எப்படி? கொஞ்சம் கொஞ்சமாக நாம் விடாமுயற்சியாக ஜெபத்தோடு அவர் நியமித்த பப்ளிக் அண்ட் பிரைவேட் மீன்ஸ் ஆஃப் கிரேஸ், அவர் நியமித்த சாதனங்கள், பொதுவான சாதனங்கள், தனிப்பட்ட சாதனங்கள், அவர் நியமித்ததை பயன்படுத்தும் போது, அது விடாமுயற்சியாக தொடர்ந்து பயன்படுத்தும் போது, அதன் மூலமாக கிருபைக்கு மேல கிருபையில நான் வந்துகிட்டு கிறிஸ்து மாதிரி நான் மாறிட்டு போறேன். எந்த அந்த சாதனங்கள்? கர்த்தருடைய வார்த்தையை வாசித்து தியானிப்பது, தனிப்பட்டவோ சபையாகவோ குடும்ப ஜபங்களோ சபையாக கூடி ஆராதிப்பது, அவருடைய பிரசங்கத்தை கேட்பது, ஜபிப்பது, கம்யூனியன் எடுப்பது, இதெல்லாம் கிருபையின் சாதனங்கள். இதன் மூலமாகத்தான் அவர் கிருபை தொடர்ந்து நமக்குள்ள வந்துகிட்டு இருக்கிறது. இதுதான் நம்ம அதுக்குரிய வாழ்க்கைக்கு ஆதாரமாக, தண்ணீராக, பலப்படுத்துகிற போஷாக்காக நமக்கு கிடைத்து நமக்கு வளர்ச்சியை கொடுக்கிறது. அதனாலதான் பேதுரு நீங்க வளரத்தக்கதாக புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல் ஞான பாலின் மேல் வேத வசனத்தின் மேல் வாங்கியாயிருங்க, அப்பதான் நீங்க வளர முடியும். அதுதான் அவங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். எப்படி போட்டிருக்கிறார், சில பேர் சபை கூடுகிறதை விட்டு வருது போல நீங்க விட்டுறாதீங்க, ஏன்னா அதுதான் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். இட்ஸ் பப்ளிக் மீன்ஸ் ஆஃப் கிரேஸ். நீங்கள் ஜபிக்கும் போது விடாமுயற்சியாக நாம் அப்படித்தான் வளர முடியும். அந்த கிருபையின் சாதனங்கள் மூலமா தான் அதிக அதிகமா கிறிஸ்துவில வளர முடியும். அடுத்ததாக அந்த கிருபையின் சாதனங்கள் மூலமா வளர்றது மாத்திரம் இல்ல, அதனால வளர்ச்சி வர்றது மாத்திரம் இல்ல, அந்த கிருபையின் சாதனங்கள் தொடர்ந்து வல்லமையா எனக்குள்ள வேலை செய்யணும்னா அது தடை வராதபடிக்கு ஒரு சுத்த மனசாட்சியை நான் காத்திருக்கணும். சுத்த மனசாட்சி. இப்ப பைப்புல தண்ணி வரணும்னா பைப் பிளாக் ஆயிடுச்சுன்னா தண்ணி வருமா? வராது. அதே மாதிரி இயேசு உயிர் தெளிந்தப்பட்ட கிறிஸ்து, மகிமைப்படுத்தப்பட்ட கிறிஸ்து கிட்ட அந்த சாதனங்கள் மூலமா எனக்கு கிருபை வந்து வந்து நான் கிறிஸ்து மாதிரி மாறிட்டு போகணும்னா அது தடை வராதபடிக்கு அந்த சப்ளைக்கு ஒரு சுத்த மனசாட்சி தான் கிளியரா அந்த சாதனங்கள் எனக்குள்ள வேலை செய்யும். பாருங்களேன், சுத்த மனசாட்சி எப்படி? சுத்த மனசாட்சி எப்படி? எந்த விதமான பாவத்தையும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு அது அறிக்கை செய்து மனம் திரும்ப திரும்பாத நிலையில் நாம் இருக்கக்கூடாது. எப்பயாவது தொடர்ந்து பாவத்தை செஞ்சுக்கிட்டு நாம் அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு அதுக்கு மனம் திரும்பி அறிக்கை விடாம நாம் இருந்தோமானால் எந்த கிருபையின் சாதனமும் வேலை செய்யாது. பாருங்களேன், எவ்வளவுதான் கிருபையின் சாதனங்களை நம்ம பயன்படுத்தலாம், எவ்வளவுதான் பைபிளை படிக்கலாம், எவ்வளவுதான் வசனத்தை கேட்கலாம், எவ்வளவுதான் சர்மன்ஸை கேட்கலாம், ஆனா அதையெல்லாம் ஒரு தீட்டுப்பட்ட மனசாட்சியோடு நம்ம செஞ்சுக்கிட்டு வந்தோம்னா அந்த கிருபையின் சாதனங்கள் எந்த விதத்திலையும் வேலை செய்யாது. பாருங்களேன், ஒரு ஹெல்த்தியா ஒரு மேன் இருக்கணும், ஒரு மனுஷன் இருக்கணும்னு சொல்லி நல்லா சாப்பிடுறாரு, ஃபுல்லு டயட் சாப்பாடு, ஹெல்த்தி சாப்பாடு. ஆனா நைட்ல என்ன பண்றாரு? ஒரு கப்புல விஷம் ஒண்டி குடிக்கிறாரு. நல்லா ஹெல்த்தியா இருப்பாரு அவரு, இல்ல சுகர் சுகர் கண்ட்ரோல் பண்ணும், அதனால ஃபுல்லு டயபெட்டிஸ் இருக்குது, அதனால கண்ட்ரோல் பண்ண நல்ல ஹெல்த்தி சாப்பாடு, சுகர் எல்லாம் குறைக்கிற மாதிரி சாப்பாடு, ஃபுல் டே ஃபுல்லு ரொம்ப ஸ்ட்ரிக்ட், நைட் ஒண்டி ஒரு கேஜி ஸ்வீட் ஒண்டி வச்சு சாப்பிட்டுறாங்க, அவ்வளவுதான், சுகர் கண்ட்ரோல் ஆகுமா? யோசிச்சு பாருங்களேன். அதே மாதிரிதான் இந்த தீட்டுப்பட்ட மனசாட்சியை வச்சுக்கிட்டு எவ்வளவு பிரசங்கத்தை கேட்டாலும், எவ்வளவு வசனத்தை கேட்டாலும், எவ்வளவு ஜபத்தை பண்ணாலும், எவ்வளவு காரியங்கள் செஞ்சாலும் அது கவுண்டர் ப்ரொடக்டிவ். அந்த கிருபையின் சாதனங்கள் கிறிஸ்துவோடைய கிருபைகளை நமக்குள்ள வளர்க்காதபடிக்கு நியூட்ரலைஸ் பண்ணிடும். அது வேலை செய்யாதபடிக்கு அந்த கிரேஸே சப்ளை ஆகாம நின்றுப்போம். பாருங்களேன், உங்க மனசாட்சி தொடர்ந்து செய்கிற பாவத்துல மனம் திரும்பாம இருந்துச்சுன்னா அந்த கிருபையின் சாதனங்கள் எல்லாம் கவுண்டர் ப்ரொடக்டிவ் பண்ணி நியூட்ரல், அதோட பாதிப்புகள் நமக்கு இல்லாதபடிக்கு நம்மள செஞ்சிடும். எல்லா பாவத்தையும் செய்து இருக்கலாம். யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா வேதம் என்ன சொல்லுது? ஏவன் தன் பாவங்களை மறைக்கிறானோ அவன் வாழ்வடைய மாட்டான், ஆவிக்குரிய வாழ்வுல முன்னேற மாட்டான். நான் பாவத்தை மறைச்சுக்கிட்டு எவ்வளவு தான் ஜெபம் பண்றேன், எவ்வளவு தான் இது பண்றேன் அப்படின்னு தான் எங்க வாழ்வடைய முடியும்? கிருபையில வளர முடியாது. பெஸ்ட் மீன்ஸ் ஆஃப் கிரேஸ் இருக்கலாம். இயேசுகிட்டயே நம்ம படிக்கலாம். யூதாஸ் எங்க படிச்சான்? அப்போஸ்தலன் ஆக இருந்து இயேசு கூட இருந்து இயேசுக்கு பாடங்களை படிச்சு அற்புதங்களை பார்த்து அவர் கூட கம்யூனியன் எல்லாம் எடுத்து யூதாஸுக்கு அந்த கிருபை வேலை செய்து அவனை ரட்சிக்க முடியலையே. ஏன்? அவன் தீட்டுப்பட்ட மனசாட்சி இருந்ததுனால அதெல்லாம் வேலை செய்யாம போயிடுச்சு. நமக்கும் அதான் ஆகலாம். பாருங்க, சைமன் மேஜஸ் என்ற ஒருத்தன் புதிய ஏற்பாடு சபை அப்போஸ்தலன் கிட்ட படிச்சான். அங்க அவன் வளரவே இல்லை. பண ஆசை அவனை விட்டே போகலையே மனசாட்சி தீட்டுப்பட்டதுனால. தாவீது சொல்றாரு, என் இதயத்தில் நான் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தால் தேவரீர் நீர் எனக்கு செவி கொடுக்க மாட்டீர். இதயத்துல பாவம் தீட்டு எனக்கு இருந்துச்சுன்னா என் ஜபங்களை கேட்டு கிருபையில என்ன வளர்க்க மாட்டீர். யாக்கோபு சொல்றாருன்னா, நீங்க கேட்கறீங்க ஆனா பெறாம இருக்கிறீங்க, அது தவறான விதத்துல யூஸ் பண்றீங்க. ஆகவே நாம் எப்படி இந்த கிறிஸ்துவுக்குள்ள நாம் முதிர்ச்சியா வளர்றது, அவருடைய கிருபை எப்படி தொடர்ந்து எனக்குள்ள வருது, அவர் நியமித்த கிருபையின் சாதனங்களை சுத்த மனசாட்சின்ற சூழ்நிலையில் பயன்படுத்தும் போது அதிக அதிகமாக கிறிஸ்துவின் சாயலாக நாம் மாறி போகிறோம். இதுதான் தேவனுடைய பெரிய நோக்கம். நாம் அதிக அதிகமாக கிறிஸ்து மாறணும். ஓகே, கடவுளுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தோம். அது எப்படி நம்ம கிறிஸ்துவின் சாயலாக மாறுறது என்னன்னு பார்க்கிறோம். இப்ப 2022 கேலண்டர் இயருக்கு என்டர் ஆகிறோம். திரும்பி 2021 பார்த்தோம்னா அதை ஆராய்ந்து பார்ப்போம். இந்த நோக்கத்தை வச்சு ஆராய்ந்து பார்ப்போம். நீங்களும் நானும் 365 வருஷம் இன்னோடு கடந்து போயிருச்சு. எந்த அளவுக்கு கிறிஸ்துவின் சாயலா நாம் வளர்ந்திருக்கிறோம் நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா இந்த வருஷத்தோடு வருஷம் ஹாப்பி நியூ இயர் தான், ஆனா இந்த வருஷத்தோடு நமக்கு இன்னொரு வருஷம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. தெரியுங்களா, நம்ம மரணத்துக்கு இன்னொரு வருஷம் கிட்ட வந்துட்டோம், நியாய தீர்ப்புக்கு இன்னொரு வருஷம் கிட்ட வந்துட்டோம், இயேசு கிறிஸ்துவுடைய இரண்டாவது வருகைக்கு இன்னொரு வருஷம் கிட்ட வந்துட்டோம். இப்படி வந்திருக்கிற நாம் 2021 விட அதிகமா நாம் கிறிஸ்துவ மாதிரி மாறி இருக்கிறோமா? அதான் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, நம்மள ஆராய வேண்டிய கேள்வி. அதிகமா கிறிஸ்துவுடைய அறிவிலையும் கிறிஸ்துவுடைய குணத்திலையும் நான் வளர்ந்திருக்கிறேன்னா, இன்னைக்கு இங்க 2021-22 நியூ இயர்ல உட்கார்ந்துருக்க என்னுடைய உண்மையான நிலை என்ன? நம்முடைய கண்ணாடியில நம்மள பார்ப்போமா? என்னங்க பாஸ்டர் திருப்பியோ நைஸா ஏதாவது நியூ இயர்ல சென்டிமெண்டலா பேசுவீங்கன்னு பார்த்தா, நான் அந்த மாதிரி சென்டிமெண்டலா பேசுறது பத்தி எனக்கு கவலை இல்லை. ஏன்னா 2000 இந்த ஒரு நாள் ஒன்று சென்டிமெண்டலா இருந்துட்டா போதுமா? இன்னும் வரப்போற 365 வருஷம் உங்களுக்கு பிளஸ்ட் நியூ இயரா இருக்கணும்னா 65 நாட்கள் சாரி 365 டேஸ் உங்களுக்கு பிளஸ்ட் நியூ இயரா இருக்கணும்னா இந்த நாள்ல நீங்க எடுக்கிற தீர்மானங்கள் தான். இந்த போன வருஷம் எப்படி போச்சுன்னு பார்த்து புது வருஷம் வர்றதுனால ஒன்னும் மாறிட போறது இல்லைங்க. எதிரேயர் அவர் சொல்ற அப்படியே காலத்தை பார்த்தா நீங்க போதகரா இருக்க வேண்டிய இன்னும் குழந்தைங்களா தான் இருப்பீங்க. நீங்க இந்த இன்னைக்கு ஒன்னும் மாத்திக்கிட்டு இன்னைக்கு உங்களை ஆராய்ந்து பார்த்து வரப்போற வம்சத்தை புதுசா நீங்க அணுகலன்னா 2022 ஒன்னும் வித்தியாசமா மாறி போறது இல்ல. பாருங்க, அதுல பார்த்து நம்ம எப்படி இருந்தோம்னு பார்த்து இதுக்கு எதுபடி நம்மளை மாத்திக்கணும்னு பார்க்கும் போதுதான் இது புது வருஷம் வித்தியாசமா இருக்கும். டைம் ஒன்னத்தையும் மாத்திராது. இந்த டைம் வருஷங்கள் கடந்து போயிடுச்சு. கிருபையின் சாதனங்களை நாம் சுத்தி இருக்கிறோம். குறைவே இல்ல கிருபையின் சாதனங்களுக்கு. இருக்கா ஞாயிற்றுக்கிழமை இல்லாம வாரத்துல எல்லாம் மீட்டிங் நமக்கு இருக்கு. ஆனாலும் நாம் ஏன் கிறிஸ்துவின் சாயலா மாறாம இன்னும் குழந்தைகளா நாம் ஏன் இருக்கிறோம்? ஏன் வளர்ச்சி குறைவா இருக்கு? டிராஜிக் இல்லைங்களா? சில நேரங்கள்ல நம்ம ஜிஆர்டி ஸ்கூல்ல மாதிரி பாக்குறோம், 35 40 வயசு இருக்கிறவங்களும், 40 வயசு ஒரு அம்மாக்கும் நான் 35 நினைக்கிறேன், இன்னமும் ஒரு 5-3 வயசு குழந்தை மாதிரி தான் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். 20 வயசு, இன்னும் 2-3 வயசு குழந்தைங்க மாதிரி தான் பாக்கிறதுக்கும் நமக்கும் எப்படி இருக்கும், எவ்வளவு வேதனையா இருக்கும். கடவுள் நம்மள பார்க்கும் போது, அப்பா உன்னை ரட்சித்து 10 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் ஆச்சு, இன்னமும் நீ பாட்டில் பால் குடிக்கிற குழந்தை, இன்னமும் உனக்கு டைப்பர் மாத்தணும், இன்னமும் ஒரு ஒரு வயசானதுனால ஒரு ஒரு ஸ்டன்டட் குரோத், ஒரு வளர்ச்சியே இல்லாத நிலைமையில இருந்தோம்னா, உன்னை நித்தியத்தில் தெரிந்து கொண்டு உன்னை மீட்டு என் குமாரன் அனுப்பி உன்னை மீட்டு உன்னை சபையில வைத்து போதுமான கிருபையின் சாதனங்களை கொடுத்து என் குமாரனை உயிர்த்தெழுந்து செய்து மகிமைப்படுத்தப்பட்டு ராஜாவாக ஆசாரியனாக எல்லா கிருபை கொடுப்பதற்கு அவர் ரெடியா அவர் இருக்கிறாரு. கிருபையின் சாதனங்கள் இங்க ரெடியா இருக்கிறது. அந்த கிருபையின் சாதனங்களை பெற்று நீ வளராம இன்னமும் நீ குழந்தையா இருந்தீன்னா அது கடவுளுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். வருஷம் வருஷம் ஓடுது, காலங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு, அவர் காலத்தை நீ வளரணும்னு கொடுக்கறாரு, அந்த நோக்கம் வந்து நிறைவேறது இல்லை. யோசிச்சு பாருங்களேன் எவ்வளவு வேதனை. நம்முடைய பொறுப்பு அவர் கொடுத்த கிருபையின் சாதனங்களை மிகுந்த விடாமுயற்சியா தீவிரமாக நல் மனசாட்சியோடு பயன்படுத்தி நாம் வளரணுமே. வருஷம் வருஷமாக அப்படி வளர்ந்திருக்கிறோமா, வளர்ந்திருக்கிறோமா யோசிச்சு பாருங்களேன், வளர்ந்திருக்கிறோமா. இன்னும் சில நேரங்களில் சில பிள்ளைகள் இன்னைக்கா நாளைக்கான்னு உயிர் பிடிச்சிக்கிட்டு சில பிள்ளைகளை எமர்ஜென்சி வார்டு கூட்டு போய் வைட்டல்ஸ் இருக்கான்னு செக் பண்ற அளவுக்கு தான் உயிர், வளர்ச்சி இல்ல, குரோத் இல்ல. நான் கிறிஸ்துவுக்குள்ள வளர்ந்திருக்கிறேனா, கிருபையின் சாதனங்களை வேத வாசிப்பு 365 நாள் வேத வாசிப்புல கிறிஸ்து என்னோடு பேசுறாரு, அவர் கிருபை, அவர் மாதிரி அவருடைய சாயலாய் நாம் மாறி போகிறோம்னு வேதம் சொல்லுது. எந்த அளவுக்கு அதை படிச்சிருக்கிறோம், எந்த அளவுக்கு ஜப ரெய்லி ஜப இருந்திருக்கு, நம்ம என்ன ஜாஸ்தி ஒரு 15 நிமிஷம் 10 நிமிஷம் எடுத்து ஜபம் பண்ணுங்கன்றோம். எந்த அளவுக்கு குடும்ப ஜபத்துல வளர்ந்துருக்கிறோம், ஒரு எக்ஸப்ஷன் இல்ல. சில நேரங்களில் நமக்கு எங்க ஒரு நாள் நடந்திருக்கு, அதுல ரொம்ப சந்தோஷம். வாரத்துல ஒரு நாள் ஜபம் பண்ணிட்டாங்க, ரூல் பண்ணுவாங்க, என்னைக்கோ ஒரு நாள் செய்யறது இல்லைங்க. இதெல்லாம் இது வாழ்க்கை ரூலா இருக்கணும், ஒவ்வொரு நாளும் செய்யறதா இருக்கணும், என்னைக்கோ ஒரு நாள் செய்யறத பத்தி இல்ல. அப்படி இருந்திருக்கிறோமா, இல்ல தீட்டுப்பட்ட மனசாட்சியில தொடர்ந்து ஒரு பாவத்தை செஞ்சுக்கிட்டு எஞ்சி இருக்கிற நம்மளை நெருக்கிற பாவம் இருக்கு, அதனால நம்மளை கடினப்படுத்திக்கிட்டு இருக்கிறோமா. தொடர்ந்து ஓவன் சொல்லியா பாவத்தை நீங்க கொல்லலன்னா அது உங்களை கொன்னுடனு அது நம்மள வளர்ச்சி எவ்வளவு கெடுக்குது. உங்க ஹிருதயத்தை நீங்க சோதிச்சு பார்க்கணும், எந்த ரகசிய பாவங்கள் உங்களுக்கு கெடுக்குது. கடவுளுக்குதான் தெரியும், உங்களுக்கு தெரியும். ஒருவேளை நல்ல உறுதியோடு போன வருஷத்தை ஆரம்பிச்சிருக்கலாம், ப்ரையாரிட்டிஸ் தப்பா போயிருக்கு சில நேரங்கள்ல இல்லைங்களா. ஏதோ கடவுளை விட வேற ஏதோ முக்கியமா போயிருக்கு, விக்கிரத்தை ஒண்ணு வச்சிருக்கோம் ரகசியமா. ஒரு குடும்பம் முக்கியம், பிள்ளைகள் முக்கியம், வாழ்க்கை முக்கியம், ஹஸ்பண்ட் வைஃப் முக்கியம், இல்ல ஏதோ ஒரு என்டர்டெயின்மெண்ட் அது ரொம்ப முக்கியம். ரகசியம் ஒரு விக்கிரத்தை வீட்டுல வச்சிருக்கோம் நம்ம, கடவுளை விட அதான் முக்கியம். அப்படி எல்லாம் ஆகும் போது நம்ம மனசாட்சி தீட்டுப்பட்டு வளராமத்தான் நம்ம போறோம். அப்படி இருக்கிறோமா நம்ம, யோசிச்சு பாருங்களேன். இதனோட விளைவு என்ன, விளைவு என்ன, எல்லா மீட்பின் ஆசீர்வாதங்களோடு நமக்காக சகல ஆசீர்வாதங்களோடு பரலோகத்தில் ஆசீர்வதிச்சிருக்கிற கிறிஸ்து ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் தேவனுடைய இயற்கையில நம்ம பங்காளிகள் ஆகிறதுக்கும் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, எல்லாம் ரெடியா இருக்கு. அதுல வாங்கி கிறிஸ்து மாதிரி வளர்ந்து முதிர்ந்து அவருக்காக சாட்சியா வாழ வேண்டிய நாம் என்ன பண்ணிருக்கோம், இன்னும் குழந்தைகளா இருந்துகிட்டு வளர்ச்சி இல்லை. இவ்வளவு நமக்காக ரெடி பண்ணப்பட்டிருக்கு, ரெகுலரா அவர்கிட்ட சப்ளை வாங்கி மோர் அண்ட் மோர் அவர் மாதிரி நாளுக்கு நாள், மாதத்துக்கு மாதம் அவரை மாதிரி மாற வேண்டிய நாம் 2021 எப்படி ஆரம்பிச்சோமோ அப்படியே தான் 22 நிக்கிறோமா. 365 நாள் என்ன ஆச்சு, பரிசுத்தத்துல வளர்ச்சி நமக்கு இருக்கா, ஒண்ணுமே வளரலையா. யோசிச்சு பாருங்களேன், உங்க கோப குணம் வளர்ந்துருக்குதா, கோபம் அதிகமா இல்ல, கோபம் குறைஞ்சிருக்கிறதா, உங்க ஆவியை நீங்க கட்டுப்படுத்த கத்துக்கிறீங்களா, பொறுமை உங்களுக்கு வந்திருக்கா, பொறுமை கடந்த வருஷத்தை விட இந்த வருஷம் உலக ஆசை குறைஞ்சிருக்கா, பொருளாசை குறைஞ்சிருக்கா, அதெல்லாம் குறையலன்னா நீங்க கிறிஸ்து மாதிரி வளரலன்னு அர்த்தம். போன வருஷத்தை விட என்ன குணங்கள் குறைஞ்சிருக்கு, ஆவியின் குணங்கள், ஆவியின் கனிகள், இதெல்லாம் கிறிஸ்துடைய கேரக்டர். கிறிஸ்து எப்படிப்பட்டவருங்க, அன்புள்ளவர், அன்பு, சமாதானம், சந்தோஷம், நீடிய பொறுமை, தயவு, சாந்த குணம், இச்சை அடக்கம், இதெல்லாம் கிறிஸ்துவுடைய குணங்கள். இதெல்லாம் எவ்வளவு வளர்ந்துருக்கு நமக்குள்ள யோசிச்சு பாருங்க. இது இல்லாம கடந்த வருஷத்துல இன்னமும் சிலதெல்லாம் வளர்ந்துருக்கலாம். சில பேர் கோபம் வளர்ந்துருக்கலாம், ரொம்ப வருஷம் ரொம்ப கோபப்படுறாரு இவர் வயசாக. பொருளாசம் வளர்ந்துருக்கலாம். இன்னும் சில பேருக்கு உங்களுக்கு யோசிச்சு பாருங்க, சில பேருக்கு டிவி டைம் ரொம்ப வளர்ந்துருக்கலாம், மொபைல் டைம். இப்பெல்லாம் சில அனலிட்டிக்ஸ் ஆப் வருது, நீங்க வருஷம் வருஷம் கணக்கு போடலாம். ஒரே மொபைல் வச்சிருந்தா போன வருஷம் எவ்வளவு நேரம் மொபைல பாத்தீங்க, இந்த வருஷம் எவ்வளவு நேரம் மொபைல பாத்தீங்கன்னு பாருங்களேன். மொபைல் டைம் சில பேருக்கு வளர்ந்துருக்கலாம், டிவி டைம் உங்களுக்கு சில நேரத்தில் வளர்ந்துருக்கலாம், ஸ்கிரீன் டைம் வளர்ந்துருக்கலாம். சில பேருக்கு லேசினஸ் ரொம்ப வளர்ந்துருக்கலாம். எந்திரிச்சு உங்களுடைய சரீரம் தேவனுடைய ஆவியின்னு சொல்லப்படுது, அதை எந்திரிச்சு நம்ம பார்த்து எக்ஸசைஸ் பண்ணணுமே, அது உடம்ப பார்த்துக்கணுமே. அது இருந்தா தான் நம்ம தேவனை மகிமைப்படுத்த முடியும். உங்களுடைய உடம்பு நான் தேவனை மகிமைப்படுத்துங்க அப்படின்னா சோம்பேறித்தனம் ரொம்ப வளர்ந்துருக்கலாம். கண்ட்ரோல் இல்ல, செல்ஃப் கண்ட்ரோல், டிசிப்ளின் இல்ல, பெருந்தீனி வளர்ந்துருக்கலாம். சில பேருக்கு என்னங்க பாஸ்டர் இவ்வளவு ஆசா திட்டுறீங்க எங்களை அப்படின்னா, நம்ம சோதிச்சு பார்த்துட்டு இருக்க. என்ன சோதிச்சு பார்த்த? எனக்கு பண்ற பிரசங்கம் கூட பல விதங்கள் என்ன சோதிச்சு பாக்குற இல்ல. இதெல்லாம் இல்ல, நாங்க வளர்ந்துருக்கிறோம், நல்லா வளர்ந்துருக்கிறோம். ஆனா இன்னும் இல்ல, உங்க ஸ்டார்ட் நம்ம கிரேட்டஸ்ட் டெஸ்ட் என்ன தெரியுமா? நம்ம வளர்ந்துருக்கிறோமான்னு நம்ம ஃபேமிலிய கேட்டு பாக்கணும். வைஃபையோ ஹஸ்பண்டியோ இல்ல பிள்ளைகளையோ, பிள்ளைகளை கேட்டு பாக்கலாம். போன வருஷத்துல இருந்ததை விட இந்த வருஷத்துல நான் ஏதாவது மாறி இருக்கிறனா? என்கிட்ட பொறுமை, நீடிய பொறுமை ஜாஸ்தியா இருக்கா? சாந்த குணம் ஜாஸ்தியா இருக்கா? கண்ட்ரோல். அம்மா, நான் போன வருஷம் நேற்றதை விட அன்பு என்கிட்ட ஜாஸ்தி ஆயிருக்கா இந்த வருஷம்? வீட்டுல கேட்டு பாருங்க. அதான் டெஸ்ட். அதெல்லாம் நிக்கிறதுக்கு நம்ம கஷ்டம், அதை கேட்கறதுக்கும் தைரியம் இல்ல நம்மளுக்கு. உட்காந்து கேட்டு பாருங்களேன், நமக்கே தெரியும். கேட்கவே வேணாம். போன வருஷத்தை விட பொறுமை எனக்கு ஜாஸ்தி ஆயிருக்கா இந்த வருஷம்? அன்பு எனக்கு ஜாஸ்தி ஆயிருக்கா? என் வீட்டுல பாக்குறாங்க, என் பிள்ளைகள் பாக்குறாங்க, என்கிட்ட பொறுமை ரொம்ப ஆயிருக்குது, அன்பு ரொம்ப ஆயிருக்குது, சாந்த குணம் ரொம்ப ஆயிருக்குது அப்படின்னா ஆவலனா நம்ம கிறிஸ்து மாதிரி மாறலன்னு அர்த்தம். புரியுதுங்களா? தட்ஸ் எ ரியல் ஃபேக்ட். ஆகலன்னு அர்த்தம். அதை நம்ம உணர்றோமா? நான் நியாயப்படுத்திக்கலாம், நம்ம ஜஸ்டிபிகேஷன் வயசாகுதுங்களா பாஸ்டர்? ஹார்ட் ப்ராப்ளம், என்ன ப்ராப்ளம், பிசி எல்லாம் வருது, நமக்கு டென்ஷன் ஆகுது இல்லையா? இல்லைங்களா? வேலையில எவ்வளவு கஷ்டம், எனக்கு பைனான்சியல் எவ்வளவு ப்ராப்ளம்ஸ், அந்த ப்ராப்ளம்ஸ், இந்த ப்ராப்ளம்ஸ். மனுஷங்கிட்ட நீங்க தபாச்சுக்கலாம் அந்த காரணங்கள்லாம் சொல்லி. உங்களை நித்தியத்துல தெரிந்து, உங்களை மீட்டு, உங்களுக்கு காலத்தை கொடுத்து, எல்லா கிருபையும் சாதனங்களை கொடுத்து, எல்லாத்துலயும் உங்களை பரிபூர்ணமா ஆக்கணும்னு உட்கார்ந்து இருக்கிற கிறிஸ்து முன்னாடி நீங்க சொல்ல முடியுமா, எனக்கு வயசாகுது, அதனால நான் கிறிஸ்து மாதிரி இல்லை, இன்னும் பிசாசு மாதிரி மாறிட்டு போறேன், கோபம் அதிகம் ஆகுது, பொறுமை அதிகமா போகுது அப்படின்னு அவர்கிட்ட சொல்ல முடியுமா? நீங்க மனுஷங்களை சொல்ல, அவர் கோபம் சில பேர் இருப்பாங்க, எதுக்குனாலும் ஒரு சாக்கு, அவங்க அப்படி நடக்கிறதுக்கு ஒரு சாக்கு. ஜஸ்டிபிகேஷன் கொடுத்துக்கலாம், காலமெல்லாம் ஜஸ்டிபிகேஷன் கொடுத்துக்கலாம். கடவுள்கிட்ட கொடுக்க முடியுமா எக்ஸ்கியூஸ் யோசிச்சு பாருங்க. ஆகவே கடவுள்கிட்ட நம்ம கொடுக்க முடியாதுங்க. இந்த ஃபெயிலியருடைய விளைவுகள் என்ன? கடந்த வருஷம் இருந்த பாவங்கள் தொடர்ந்து 22 போகுது, கடந்த வருஷம் இருந்த அதே குணம் அப்படியே போகுது, எந்த புது குணங்களும் வளரல. காலத்தை பார்த்தால் போதகரா இருக்க வேண்டிய நாம் இன்னும் பாலுண்ணுகிற குழந்தைகளா தான் இருக்கணும். அதான் நம்மள ஆராய்ந்து பார்க்கணும், ஆராய்ந்து பார்க்கணும். ஓகே, ஏன் நமக்கு ஆண்டவர் காலத்தை கொடுக்கிறாருன்னு பாக்குறோம். கிறிஸ்து மாதிரி நம்ம முதிர்ச்சி அடையணும், கிருபையின் சாதனங்களின் நல் மனசாட்சியோடு பயன்படுத்தி. போன வருஷத்துல அதுல எவ்வளவு குறைவு இருக்கிறோம்னு பாக்கோம். உங்களை அதை பத்தி ஃபீல் பண்ணணும் நீங்க. நானும் ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கிறேன், ரொம்ப வெக்கப்பட்டிருக்கிறேன். அது தப்பா நினைக்க கூடாது. உங்களுக்கு ஏன் ஃபீல் பண்ணணும்னா, 2022 வித்தியாசமா இருக்கணும்னா, உண்மையான புத்தாண்டு தீர்மானங்கள் எந்த இருதயத்துல இருந்து வரும் தெரியுமா? உண்மையா கனி கொடுக்கிற புத்தாண்டு தீர்மானங்கள் எது தெரியுமா? உண்மையான மாற்றங்கள் எப்போ வரும் தெரியுமா? ஒரு இருதயம் தன் நிலையை உணர்ந்து மனம் திரும்பும் போதுதான். மனம் திரும்புதல் என்ற கிருபையை தான் பயங்கரமான வைராக்கியத்தையும் தீர்மானத்தையும் வாழ்க்கையில ஏற்படுத்த முடியும். அதுதான் நிரந்தர மாற்றங்களை கொண்டு வர முடியும். இவ்வளவு நேரம் துக்கத்தோடு தான் சொன்னேன், வருத்தப்படுற மாதிரி தான் சொன்னேன். ஏன் அது வருத்தப்படுறது நல்லதுங்க? நம்ம இப்படி இருக்கிறோமே, இதுக்காக ஆண்டவர் நம்மளை அழைச்சு இதை பண்ணணும்னு ஒரு வருஷத்தை கொடுத்திருக்கும் போது வீணாக்கி இருக்கிறோமே அப்படின்னு நினைச்சு இந்த நாள்ல பார்த்து ஒரு புதிய தீர்மானத்தை எடுக்கணும். இல்லைங்களா? 2022 இதுதான் ஆண்டவருடைய நோக்கமா இருந்தா, இதுதான் எனக்கு கொடுக்கிறாருன்னா, புதிய தீர்மானங்கள், புத்தாண்டு தீர்மானங்கள் எப்படி நமக்கு இருக்கணும்? கிருபை, மனம் திரும்புதல் என்ற கிருபை நமக்கு பயங்கர வைராக்கியத்தை கொடுக்கோங்க. பாருங்களேன், தேவ 2 கொரிந்தியர் 7:10 பக்திக்கு ஏதுவான துக்கம் என்ன பண்ணோன்ற, மனம் திரும்புதல் என்ன பண்ணோம்? கொரிந்தியர் சபையை அவர் திட்டாரு, அவர் கொஞ்சம் அவங்களுடைய குறைகள் எடுத்து காமிச்சிட்டாரு, அவங்க மனம் திரும்பி இருக்கிறாங்க, எப்படி அவங்க வாழ்க்கை மாறி போச்சு பாருங்களேன்.
வெறுப்பையும் எவ்வளவு பயத்தையும் எவ்வளவு ஆவலையும் எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும் எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்குகிறது.
இந்த வருஷம் ஒரு வைராக்கியத்தோடு பச்சை எறிகிற தீயோடு என் வாழ்க்கை மாறணுமா? கிறிஸ்து இது வரைக்கும் இத்தனை வருஷங்கள் வளராத விதங்களில் நான் இந்த வருஷத்துல கிறிஸ்து மாதிரி மாறணுமா? என் குணங்கள் மாறணுமா? என் குடும்பமே பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு என் அன்போ நீடிய சாந்தமோ பெருமையோ குணங்களோ மாறணுமா? என் நிலையை பார்த்து நான் உணர்ந்து அதுக்காக துக்கப்படணும், அதுக்காக மனம் திரும்பணும். அந்த மனம் திரும்புதல் தான், உண்மையான மனம் திரும்புதல் தான் ஆழமான நிரந்தரமான மாற்றத்தை நம் வாழ்க்கையில கொண்டு வர முடியும். 2022 பக்தி வைராக்கியம் அவர் சொல்றாரு. எத்தனை கண்டிப்பையும் எவ்வளவு டிசிப்ளின் உங்க வாழ்க்கையில கொண்டு வந்திருக்கு, எவ்வளவு ஸ்ட்ரிக்டா நீங்க வாழ்றீங்க, எவ்வளவு வைராக்கியத்தோடு, எவ்வளவு ஆர்வத்தோடு. சோம்பேறி மாதிரி படுத்துக்கிட்டு இருந்த 10-11 மணி வரைக்கும் படுத்துக்கிட்டு இருந்த 6 மணிக்கு எந்திரிச்சு எவ்வளவு வைராக்கியம் எக்ஸசைஸ் பண்றாரு, எவ்வளவு ஒழுங்கா பொறுமையா இருக்கிறார், என்ன மாறி போச்சு? ஏன்னா அவர் நிலையை உணர்ந்து தேவனை கேட்டு துக்கம் அவனுக்கு வந்ததுனால் அவன் வாழ்க்கை மாறி போச்சு. அப்படித்தான் நம்ம வாழ்க்கை மாறணும். 22 நம்ம வாழ்க்கை மாறணுமா? டிசிப்ளின்ல கிருபை சாதனங்களை பயன்படுத்துறதுல சுத்த மனசாட்சியில வாழ்ந்து இது வரைக்கும் 10-20 வருஷம் கிறிஸ்துவ வளராத விதத்துல இந்த வருஷம் நம்ம வளரணும்னா இந்த நாள்ல புத்தாண்டு தீர்மானம் நமக்கு என்ன இருக்கணும் தெரியுமா? வைராக்கியத்தோடு நம்ம எடுக்கணும். இந்த வருஷத்துல நான் கிறிஸ்துவுல முதிர்ந்து வளர்றது என்னுடைய புத்தாண்டு தீர்மானம். ஐ ஹாவ் டு மெச்சூர் இன் கிரைஸ்ட், மெச்சூரிங் இன் கிரைஸ்ட். கிறிஸ்து மாதிரி நான் மாறணும், கிறிஸ்துடைய குணங்கள் எனக்குள்ள வளரணும். அதுதான் என்னுடைய 2022 பக்தி வைராக்கியத்தின் தீர்மானம். முதல்ல அந்த தீர்மானம் உணர்ந்து நம்ம எப்படி இல்ல குறைவா இருக்கிறோம், எவ்வளவு குறைவா இருக்கிறோம் உணர்ந்து அதை மனம் திரும்பணும். ஒரு தீர்மானம் எடுக்கணும், தீர்மானத்தோட நிக்க கூடாது. தீர்மானம் எடுத்துட்டாங்க பாஸ்டர், முடிஞ்சு போச்சு, வீட்டுக்கு போறது இல்ல, இன்னுமே அப்படி வாழ்வதற்கு திட்டம் பண்ணணும் இல்லைங்களா? பிளான், திட்டம் பண்ணணும். 2020 வாழ்க்கையில நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், எந்த பெரிய சாதனைகளும் நம்ம செஞ்சிடவே முடியாது ஆவிக்குரிய வாழ்க்கையிலயும் உலக வாழ்க்கையிலயும். திட்டம் பண்ணாம, பிளான் இல்லாம நம்ம ரெண்டு விதமா வாழ்க்கை வாழலாங்க. ஒன்னு ஃபயர் ஃபைட்டிங் லைஃப், நாளில் குதிக்கிறது, என்னென்ன நடக்குமோ அது நடக்குது, இது நடக்குது, அது வேணும் இது வேணும்னு சொல்லி அதை இதுதான் செஞ்சுக்கிட்டு சின்ன சின்ன விஷயங்கள், அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, வேலை பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, அதை சமாளிக்கிறதுக்கே நாளெல்லாம் போய் இன்னொரு நாள் முடிஞ்சது, இன்னொரு நாள் முடிஞ்சது, வருஷம்லாம் ஃபயர் ஃபைட்டிங் லைஃப். என்ன வாழ்க்கை, என்ன குறிக்கோள், என்ன சாதிச்சோம், என்ன பிளான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு ஃபயர் ஃபைட்டிங் லைஃப் இல்லை. இதுதான் என்னுடைய வாழ்க்கையின் திட்டம், இந்த திட்டத்துக்கு என்னுடைய காலத்தையும் என்னுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளையும் வணச்சி நான் வாழ்வேன் என்ற ஒரு வாழ்க்கையை நாம் வாழலாம். நீங்க எப்படி வாழ போறீங்க 22 ராங் ஐடியா நமக்கு பிளானிங், ஆதிக்கூறிய விஷயம்னா பிளானிங் எல்லாம் ஒன்றும் பண்ணக்கூடாது, இருந்துகிட்டு தவம் பண்ணிக்கிட்டே இருந்தா நடந்து துப்பிடாது. நம்ம படைத்த தேவன் இஸ் அ காட் ஆஃப் பிளானிங். அவர் தேவனுடைய ஆணைகள், தேவனுடைய திட்டம், தேவனுடைய நோக்கங்கள்லாம் படிக்கிறதெல்லாம் என்ன, ஆண்டவர் பிளான் பண்ணாம ஒன்னும் செய்யதே இல்லை. இந்த உலக தோற்றத்துக்கு முன்பதாக என்ன பிளான் பண்ணி இந்த உலகத்தை கிரியேட் பண்ணார் இல்லைங்களா? எவ்வளவு அவர் சாயலா படைக்கப்பட்ட நாம் திட்டத்தோடு செய்யும் போதுதான் பல வெற்றிகளை நம் வாழ்க்கையில் அடைய முடியும். பாவம் தான் நம்மளை ஒழுங்கி இன்னமோ பிளானிங்னாவே சில பேர் பிடிக்கிறதில்ல. அப்படி இருக்கிறீங்களா? எனக்கும் அப்படிதான். இயற்கையா பாதாமில் விழுந்த பாவ பாதிப்பு என்ன தெரியுமா? திட்டம் பண்ணா மைண்டு வந்து ரொம்ப வலிக்கும், டைம் வேஸ்ட் அது அப்படின்னு ஒருத்தர் சொல்லி இருக்கிறாரு. 1 நிமிஷம் நீ திட்டம் பண்ணினா அது 1 மணி நேரம் சேவ் பண்ணலாம். வாழ்க்கையில ஒரு நிமிஷம் ஒழுங்கா பிளான் பண்ணீங்கன்னா ஒரு மணி நேரம் சேவ் பண்ணலாம். திட்டம் பண்றதே நமக்கு பிடிக்கல, அப்படியே வாழ்ந்து அப்படி பழகிட்டோம். நம்ம பிரெயின் பேட்டர்ன்ஸ் எல்லாம் எப்படின்னா அப்படியே இருந்து பழகிட்டோம். நாளுக்குள்ள குதிக்கும், போன வருஷம் முடிஞ்சுங்க, இந்த வருஷம் வந்துச்சுங்க, வேலைக்கு போவோமா, நம்ம அப்படியே வாழ்க்கை ஓடி ஓடி நம்ம அந்த பிரெயின் வந்து பிளான் பண்ணோம்னா கொஞ்சம் வழி வருது அதுக்கு. ஆனா அது ஆரம்பத்துல அப்படித்தான், நம்ம அதை ட்ரெயின் பண்ணோம். இவ்வளவு வருஷம் வாழ்ந்த மாதிரி இந்த வருஷம் இந்த மாதிரி இந்த வருஷமா இருக்கணும்னா அப்படியே வாழ்ந்துட்டு போனா, இந்த வருஷம் மாறணும்னா முதல்ல நம்ம சிந்தனை மாறணும், திட்டம் பண்ண ஆரம்பிக்கணும் இல்லைங்களா. சிந்தனை மாறணும், சிந்தனை திட்டம் இல்லாம நம்ம ஒன்னும் அச்சீவ் பண்ண முடியாதுங்க. கடவுள்கிட்ட இருந்து பார்த்து படிக்கிறோம், ஏன் எல்லா தேவனுடைய விசுவாசிகளும் நோவா பிளான் பண்ணாம அந்த போட்டை கட்டிட்டாரா? மோசஸும் அப்போஸ்தலர்களும் மிஷனரிஸும் ஆண்டவருக்கு பெரிய காரியங்கள் செய்தது வந்து ஜபத்தோடு திட்டம் பண்ணி நிறைவேற்றினதுதான். வேதத்துல பல இடங்கள்ல பார்க்கிறோம். ஆகவே இந்த புதிய வருஷம் கிறிஸ்துக்குள்ள நான் முதிர்ச்சி அடைந்து வளரணும்னா இந்த காலத்தையும் வருகிற சூழ்நிலைகளையும் இந்த தேவ நோக்கத்துக்கு வணைக்கணும்னா ஒவ்வொரு சூழ்நிலையும் நாம் திட்டம் பண்ணோங்க, திட்டம் பண்ணோம், அதை பிளான் பண்ணி இல்லைன்னா நம்ம ஒன்றும் அச்சீவ் பண்ண முடியாது. பாருங்களேன், பெரிய நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் ஏதோ ஒரு வாரம் வருஷம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எங்கன்னா போயிடுவாங்க. எங்க கம்பெனி எல்லாம் அதான் நான் அப்பெல்லாம் யோசிச்சிருக்கிறேன், ஒரு வாரம் ஏன் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, எல்லாரும் ஒரு ஹோட்டலில் கூப்பிட்டு போய் பிளானிங் டைம் வருஷத்தை ஃபுல்லா பிளான் பண்ணுவாங்க. ஏன் அவங்களுக்கெல்லாம் உலக மனிதர்களுக்கே தெரியுது, அப்படி எல்லாம் பண்ணா தான் பெருசா நம்ம சாதிக்க முடியும். திட்டம் பண்ணாம ஓட்டக்கூடாது. நம்ம வாழ்க்கை எவ்வளவு முக்கியம் யோசிச்சு நம்ம திட்டம் பண்ணுங்க. என்னுடைய குறிக்கோள்களை திட்டம் பண்ண 2021 என்னுடைய தீர்மானம் கிறிஸ்து மாதிரி நான் இந்த வருஷத்தை முடிக்கும் போது அதிகமா கிறிஸ்து மாதிரி மாறி இருக்கணும்னா என் ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்கணும், ஷார்ட் டேர்ம் பிளான், லாங் டேர்ம் பிளான். ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரம் வரப்போகுது, அந்த நாளை நான் எப்படி என்னுடைய தனிப்பட்ட வேத வாசிப்புக்கும் ஜபத்துக்கும் தியானத்திற்கும் நான் எப்படி தியானிக்க போறேன், எந்த நேரத்தில் தியானிக்க போறேன், திட்டம் பண்ண 24 டேஸ் பெரிய 365 நாள் நினைச்சா தான் நமக்கு பயமா இருக்கு. பெரிய ப்ராஜெக்ட் போல அது சின்ன சின்னதா உடச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் நான் கொஞ்சமாவது கிறிஸ்து மாதிரி மாறணும். அந்த சாதனங்களை பயன்படுத்தாம அந்த நாள் போகக்கூடாது. கிறிஸ்து மாதிரி மாறணும்னா என்ன, அவருடைய கிருபை எனக்கு அதிகமா கிடைக்கணும், அந்த கிருபையின் சாதனங்களை நான் பயன்படுத்தணும். அதன் மூலமா தான் அவர் எனக்கு கிருபை கிடைக்குதுன்னா ஒவ்வொரு நாளும் திட்டம் பண்ணணும் இல்லைங்களா. ஒவ்வொரு நாளும் இப்படித்தான் இருக்கணும், அதுக்கு ஒரு செக் பாயிண்ட்ஸ் வச்சுக்கணும். ஒரு வாரம் ஒரு வீக்லி செக் பாயிண்ட்ஸ், மந்த்லி செக் பாயிண்ட்ஸ். உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், நம்ம ஏற்படுத்தி இருக்கிறோம் அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் இல்லைங்களா. நமக்குன்னு ஒரு ஒரு பார்ட்னர் இருக்கிறாங்க. நான் பிரதர் இந்த பிளான் எல்லாம் பண்ணி இருக்கிறேன், ஒரு மாசத்துல இதை செய்யணும்னு பாக்குறேன், எனக்கு நான் ஒழுங்கா செய்யறேன்னு வாரத்துல ஒரு வாட்டி அதை செக் பண்ணிக்கிறீங்களா? இப்படி பண்ணிக்கிறது எவ்வளவு நல்லது. நான் தான் எல்லாருக்கும் செக் பண்ணுமா? இது நான் 6 மாசத்துக்கு தான் ஒரு வாட்டி உங்க வீட்டுக்கு வருவேன். இந்த அதனாலதான் ஒரு பார்ட்னர் உங்களுக்கு ஏற்படுத்திய வாரத்துல அவர்கிட்ட போன் பண்ணி நீங்க எங்க இருக்கிறீங்க, நான் எங்க இருக்கிறேன்னு பாத்துக்கணும். அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்புக்கு தான் சதை இல்லைங்களா. ஒரு பார்ட்னர் இருந்தாங்கன்னா ஒரு அக்கௌண்டபிலிட்டி நமக்கு இருந்துட்டு, எனக்கே ஒரு அக்கௌண்டபிலிட்டி இல்லைன்னா சோம்பேறித்தனம் வந்துடும், ஒழுங்கினும் வந்துடும் இல்லைங்களா. ஒரு ஆர்டர்லியா நம்ம அக்கௌண்டபிலிட்டி இருந்தா தான் அப்படி வச்சு பார்த்துக்கணும். நம்ம ஏற்கனவே ஏற்படுத்தி இருக்கிறோம் அந்த பிளான்ல, நான் இப்படி பண்ணி இருக்கிறேன், இதை பார்த்துக்கணும் அப்படின்னு. ஓகே, எந்தெந்த மாசத்து டைம் இருக்குது, 24 மணி நேரத்துல வேலைக்கு 8 மணி நேரம், தூங்குறதுக்கு 8 மணி நேரம். அதனாலதான் போன வருஷம் நம்ம படிச்சதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துற காலத்தை நிகழ்ச்சிப்படுத்துங்க. ரிடியூம் யுவர் டைம். 2022 நம்ம காலத்தை நிகழ்ச்சிப்படுத்தணும். ரொம்ப பிரஷியஸ் வாழ்க்கையில டைம்ங்க, ரொம்ப பிரஷியஸ். அதுவும் நித்தியத்தை நோக்கி பார்க்கிற நமக்கு வந்து தங்க மொத்தம் விட ரொம்ப பிரஷியஸ் டைம்ங்க. ஒரு உங்களுக்கு கோல்டு ரொம்ப பிடிக்கும்னா அந்த கோல்டு எத்தனையோ 1000 கேஜி கோல்ட வந்து ஒரு தூள் தூளா பண்ணிட்டு அந்த அவர் கிளாஸ்ல வைக்கிற மாதிரி சில பேர் வச்சுக்குவாங்க. அப்படி அது ஒன்னொன்னு கீழே உழுவும் போது நமக்கு டைம் போகுதுன்ற உணர்வு இருக்கும். டைம் ரொம்ப முத்த மாதிரி டைம். அது எப்ப மதிக்க தெரிகிறோமோ அப்பதான் கண்ணு திறந்து வாழ்க்கையில முன்னேற போறோம்னு அர்த்தம். டைம் ரொம்ப பிரஷர், அதை வீணாக்கவே கூடாது. ஜாதிக்குரிய மனிதர்கள் வீணாக்கவே கூடாது. அந்த காலத்தை பயன்படுத்தித்தான் நான் கிறிஸ்து மாதிரி மாறணும்னு எனக்கு டைம் கொடுத்திருக்கும் போது வீணடிக்கலாமா? அத இந்த உலகத்துல நம்ம எப்படி போக போறோமோ அப்படிதான் பரலோகத்துல இருக்க போறோமே. எந்த அளவுக்கு கிறிஸ்துக்குள்ள நம்ம வளர்ந்து இருக்கிறோம், டைம் வேஸ்ட் ஆக்க கூடாது. அந்த டைம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி கிறிஸ்துக்குள்ள நிலைத்திருந்து அவரை மாதிரி மாறணும். அதான் நம்முடைய தீர்மானமா இருக்கணும். ஓகே, எப்படிங்க கிறிஸ்துக்குள்ள நான் வளருது? நான் சொன்ன மாதிரி திட்டம் பண்ணுங்க, ஒரு டெய்லி ஷெட்யூல் உங்களுக்காக போடுங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு நாளும் ப்ரோக்ரஸ் இருக்கணும் இல்லைங்களா. கொஞ்சம் கொஞ்சமா நான் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்து மாதிரி ஒரு நாள் வாரம் ஒவ்வொரு நாலு மாதங்கள் கிறிஸ்துக்குள்ள வளர்ந்து போகணும். 7 நாள்ல 30 நாள்ல 365 நாள்ல ஒரு வருஷத்துல உங்க தனிப்பட்ட ஆராதனைக்கு ஒரு டைம் செட் பண்ணி வைங்க. இல்லைன்னா நடக்கவே நடக்கா, இப்படிதான் ஃபயர் ஃபைட்டிங். எந்திரிக்கிறது லேட்டா, எந்திரிக்கிறது ஒரு ஆர்டர்லி இல்ல, டைம் ஜபம் பண்றதுக்கு இல்ல, வாசிக்கிறதுக்கு இல்ல, ஒரு ஆர்டர் வீட்டுக்கு வாழ்க்கையில கொண்டு வரல. முதல்ல ஆர்டர் வந்து தலையில தான் ஸ்டார்ட் ஆகுது. என் வாழ்க்கை ஆர்டர்லயே இருக்கணும், இல்லைன்னா இதுக்கு நான் டைம் வைக்கிறேன். அந்த ஆர்டர் மைண்ட்ல வந்துச்சுன்னா வாழ்க்கையில வரும் இல்லைங்களா. திட்டம் பண்ண ஆரம்பிக்கணும், வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப தெரியுதுங்களா, ஏன் ஜபம் பண்றதும் வேதத்தை வாசிக்கிறதும் ஒரு டைம் இருக்கும் போது செய்யற ஒரு காரியம் இல்லை. என்னுடைய நோக்கமே நான் கிறிஸ்து மாதிரி அதிகமா மாறணும் இந்த வருஷத்துல. அது செய்யறனோ இது செய்யறனோ இல்ல, கிறிஸ்து மாதிரி மாறணும்னா அதுக்கு அவருடைய சாதன கிருபைகள் எனக்கு வேணும். அந்த கிருபையின் சாதனங்களை பயன்படுத்தா ரொம்ப முக்கியமான நேரம். ஒவ்வொரு நாளும் ஜபம் முக்கியம், வேத வாசிப்பு முக்கியம், அந்த படிச்சது தியானிக்கிறது முக்கியம். நம்ம பைபிள் கேலண்டரை டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம், உங்களுக்கு கொடுக்கற நியூ இயர் கிஃப்ட் அதுதான். அது எல்லாருக்கும் கொடுக்க போறோம். ஐயோ, அதை செய்யறதுக்காக சில பேருக்கு தலையே வெடிச்சு போகுது. பாடி பாஸ்டர் உள்ள பைபிள படிக்கணுமான்னு இதே தலையே சுத்துது. நமக்கு சில பேர் சிந்து சிஸ்டர் தேவானந்த் பிரதர் ஒரு பெரிய முன்மாதிரி, வருஷத்துல படிச்சு முடிச்சுட்டேன், ரொம்ப சந்தோஷம். அதனால இது வரைக்கும் நான் வருஷத்துல அப்படி பண்ணதில்லை, வருஷத்துல படிச்சு முடிச்சுட்டேன். அதனால எவ்வளவு நன்மைகள் தெரியுமா? அவருக்கு தான் தெரியும், அந்த பைபிள் படிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அதுல பத்தி நான் ஒரு 10 லிஸ்ட் போட்டிருக்கேன். நமக்கு நேரம் இல்லை டெய்லி படிக்கிறதுனால, டெய்லி ரீடிங். ஆனா இந்த பச்சுக்கிற வைராக்கியம் கிறிஸ்துக்குள்ள முதிர்ச்சி அடையணும். போன வருஷத்து மாதிரி இந்த வருஷம் இருக்கக்கூடாதுன்ற வைராக்கியம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஒரு தடவை என்னங்க, 4 தடவை கூட பைபிள் படிச்சு முடிச்சிடலாம். அந்த வைராக்கியம் இருந்துச்சுன்னா போதும். அந்த நோக்கம், அந்த ப்ரையாரிட்டி சரியில்லை, அதான் ப்ராப்ளம். வாழ்க்கை போக்கு சரியெல்லாம் போயிருது. சில டெய்லி டிவோஷன்ஸுக்கு, வேதத்தை படிக்கிறதுக்கு, ஜபம் பண்றதுக்கு நேரத்தை ஒதுக்கிறது மாத்திரம் இல்ல, அட்லீஸ்ட் ஒரு சில புக்ஸ் படிக்கிறதுக்கு பிளான் பண்ணுங்க. 3 மாசத்துல ஒரு புக்கு நம்மளால படிக்க முடியாது, ஒரு நாளைக்கு 2 பேஜ் படிக்க முடியாது. 4 மாசத்துல ஒரு புக். ஏன்னா நம்ம வாழ்க்கைய, நம்ம கேரக்டர், நம்ம சிந்தனைய, நம்ம வாழ்க்கை போக்கைய மாற்றக்கூடியது ரொம்ப பெருசு. எது தெரியுமா? நம்ம எத்தனை சினிமா பார்த்தோம், எத்தனை பாட்டு கேட்டோம், எத்தனை ஆடியோ கேட்டோம் இல்ல, எத்தனை புக்ஸ் படிச்சோம். படிக்கிற காரியம் நம்ம மைண்ட வாழ்க்கைய பாதிக்கிற மாதிரி உலகத்துல வேற எதையுமே பாதிக்கிறது இல்ல. ரீடிங் படிக்கிற பழக்கம் சில பேருக்கு இல்லதான், ஆனா 2 பேஜ் உங்களால படிக்க முடியுமோ ஒவ்வொரு நாளும் டிசைட் பண்ணுங்க. 3 மாசத்துக்கு ஒரு புக்கை நான் படிப்பேன், 2 பேஜ், 3 பேஜ் ஒரு நாளைக்கு டிசைட் பண்ணுங்களேன். இந்த வருஷத்துல இந்த 3 புக்கு எடுத்து வச்சுக்காங்க. எவ்வளவு புக்ஸ் தமிழ்ல இல்லன்னு சொல்ல முடியுமா உங்களுக்கு? எவ்வளவு புக்ஸ் இருக்கு, எடுத்து வச்சு இந்த 3 புக்கை படிப்பேன், 2 பேஜ் ஒரு நாளைக்கு படிச்சு முடிக்கலாமே. 3 புக்கை படிச்சு முடிக்கலாமே. வாழ்க்கை இதான கிறிஸ்து மாதிரி நம்மள மாத்துறது, கிறிஸ்துடைய சாயலா நம்ம மாறி போறது. குடும்ப ஜெபம் அதுவும் நீங்க பிளான் பண்ணணும். உட்காந்து எப்ப செய்ய போறோம், உறுதியா எந்த நேரத்துல செய்ய போறோம், உங்க பிள்ளைகளோட நேரம் செலவிடுறது, அதுக்கும் டைம் பிளான் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமாக சில பேர் நீங்க கண்டிப்பாக பிளான் பண்ண வேண்டியது, எப்போ எக்ஸசைஸ் பண்ண போறீங்க, எப்போ வாக்கிங் போக போறீங்க இல்லைங்களா. அது பிளான் பண்ணலன்னா நிறைய இல்லைதான், நினைக்கிறோம் போகணும்னு ஆவறது இல்லைங்க. எவ்வளவு வேலை, ஏன்னா மற்றதெல்லாம் முக்கியமா போது, எது முக்கியமோ அது செய்யறதுல திடீர்னு படுத்த படுக்க படுத்துக்கிறது உடம்பு சரியில்லை. வாக்கிங்க்கு போகணும், எங்க உடம்ப நம்ம பாத்துக்கணும். பாருங்க இதெல்லாம் ஒரு சைக்கிள். ஒழுங்கா நம்ம எக்ஸசைஸ் பண்ணி வீட்டிலேயே இருந்துட்டோம்னா நைட்டு தூக்கம் வராது சரியா? நைட்டு தூக்கம் வரலன்னா அடுத்த நாள் தூக்கம் இல்லாத நாள்ல ஒழுங்கா தலைவலிக்கும், ஒழுங்கா படிக்க முடியாது, ஒழுங்கா நாள் இருக்க முடியாது. ஒரு டிசார்டர்லயே வாழ்க்கையே போயிருது, ஒரு ஒழுங்கீனமா ஒழுங்கீனமா போயிருது பாருங்களேன். ஆகவே கரெக்டா நேரத்துக்கு தூங்குறதுக்கு டைம் பிளான் பண்ணி, கரெக்டா சாப்பிடறதுக்கும், கரெக்டா ஒரு எக்ஸசைஸ் செய்யறதுக்கும் நீங்களா பிளான் பண்ணணும். சில பேர் வெக்கேஷனும் பிளான் பண்ணுங்க இல்லைங்களா. உங்க பிள்ளைங்களோட நேரத்தை செலவிட, உங்க வயசோட நேரத்தை செலவிட, ஏன்னா கிறிஸ்து மாறி மாறுகிறதுல ரொம்ப முக்கியமான ஒரு வெளிப்பாடு எது தெரியுமா? புருஷர்களே, கிறிஸ்து சபையை அப்படி அன்பு கூறுறாரு, அந்த மாதிரி உங்க மனைவிகளை அன்பு கூறுங்க. நான் சொல்லிட்டு இருந்தா புதுசா கல்யாணம் ஆனவங்க மாத்திரம் இல்ல, புதுசா கல்யாணம் ஆனவங்க ஆமா கல்யாணம் ஆச்சு இன்னமே இல்ல, அட்லீஸ்ட் மாசத்துக்கு ஒரு தடவை வெளியே போய் சாப்பிடுங்க. ரெண்டு பேரும் தனியா போய் கொஞ்ச நேரம் பேசுங்க, ஒரு கேண்டில் லைட் டின்னர் மாதிரி ஒரு ரொமான்டிக் அட்மாஸ்பியர்ல உட்காந்து பேசுங்க இல்லைங்களா. யூடியூப் அதெல்லாம் விட்டுறக்கூடாது. இந்த லைஃப்ல வந்து ரொமான்ஸ் போயிருச்சுன்னா திருமண வாழ்க்கையே போர் தான் இல்ல. அதை நீங்க பிளான் பண்ணணும். பிளான் பண்ணாம அதெல்லாம் முடியாது. ஓகே, இதெல்லாம் பிளான் பண்ணி இன்னுமே நம்ம ஒரு ஃபயர் ஃபைட்டிங் வந்தத பார்த்துக்குவோன்ற மாதிரி வாழாம ஒரு திட்டத்தோடு என்னென்ன காரியங்கள் பார்த்திருக்கிறோம். தேவன் நமக்கு 22 என்னத்துக்கு கொடுத்திருக்கிறாரு, அவருடைய நோக்கம் என்ன? கிறிஸ்து மாதிரி அவருடைய கிருபையின் சாதனங்களை பயன்படுத்தி அவர்கிட்ட இருந்து கிருபையின் மேல கிருபையை பெற்று நல் மனசாட்சியோடு அதை பயன்படுத்தும் போது கிறிஸ்து மாதிரி நம்ம மாறிப்போம். அதான் அவருடைய நோக்கம். அதுக்காகத்தான் நம்மள இந்த 100 வருஷத்தை கொடுத்திருக்கிறாரு. அந்த எவ்வளவு குறைவா இருந்திருக்கிறோம் போன வருஷத்துல பார்த்தோம். இந்த வருஷம் தீர்மானம் நமக்கு என்ன இருக்கணும், அந்த மாதிரி நம்ம மாறணும். அதான் நம்முடைய நோக்கம். அதுதான் புத்தாண்டு தீர்மானமா இருக்கணும். அதுக்கு திட்டத்தை பண்ணுங்க. நான் சொல்லி பல ஆலோசனைகளை சொன்னா இன்னும் பல காரியங்கள் நீங்களும் செய்யலாம். சபையா சில திட்டங்களை பண்ணலாம். நம்ம போன வருஷம் கூடி வந்து மென்னாக சிஸ்டர்ஸ் ஆக யங் பீப்புளாக கூடி சபையாக சில திட்டங்களை பண்ணோம். இந்த வருஷம் நம்ம குரூப் ஆல்ரெடி இருக்கிறதுனால பண்ண வேண்டியது இல்லை. இப்போ மென்ஸ் மீட்டிங், உமன்ஸ் மீட்டிங், யூத் மீட்டிங் வரப்போற 2 வீக்ஸ்க்கு நீங்க வெறும் பிளான் பண்ணுங்க. ஒன்னும் ஸ்டடி எல்லாம் ஒன்னும் தேவையில்லை. போன வருஷம் பண்ணதை விட அது பண்ணதுனால எவ்வளவு சாதிச்சோம்னு யாரால கவனிக்க முடியுதா? எத்தனையோ வருஷங்கள் நம்ம சபையில செய்ய முடியாத செய்ய ஆள் இல்லாத காரியங்கள்லாம் முடிஞ்சு போச்சு. போன வருஷம் செஞ்சு முடிச்சிட்டோம். வெப்சைட் அப் டு டேட்டா இருக்கு, எல்லாமே பலது நடந்து முடிஞ்சிருச்சு. அது ஒழுங்கா திட்டம் பண்ணதுனால. அதே மாதிரி இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது 2 வீக் மென்ஸ் மீட்டிங், யங் பீப்புள் எல்லாருமே 2 வீக் நம்ம என்ன செய்ய போறோம், சபை வளர்றதுக்கும் நம்ம வளர்றதுக்கும் திட்டம் பண்ணுங்க. ஒவ்வொருத்தரும் திட்டம் பண்ணுங்க. பண்ணி அந்த பிளான் போன வாட்டி செக்லிஸ்ட் போட்ட மாதிரி போட்டு நம்ம ரிவ்யூ பண்ணலாம். ஓகே, சபையாக நம்ம செய்ய பார்ப்போம். ஜாம் செய்வோம். ஆண்டவர் நமக்கு தொடர்ந்து உதவி செய்யட்டும். நல்ல தேவனே, இந்த வருஷத்தை ஆரம்பிக்கிற எங்களுக்கு பல சிந்தனையை தூண்டக்கூடிய பல காரியங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். அப்பா, பரலோகத்திலிருந்து வீட்டு எங்களை பார்க்கிற தேவன் கிறிஸ்து அவருடைய நோக்கம் என்ன என்பதையும் நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்தீர். இந்த நோக்கத்தை முன்வைத்து நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் செய்கிற முயற்சிகள் ஜபங்கள் எல்லாருக்கும் நீங்கள் ஆசீர்வதிப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா இதுதான் உங்களுடைய சித்த ஆண்டவரே. இதுக்காகத்தான் எங்களை தெரிஞ்சு கொண்டீங்க, எங்களை ரட்சித்தீங்க, எங்களுடைய குமாரனை எங்களுக்கு அனுப்புனீங்க. அதுக்காகத்தான் சபையில வைத்திருக்கிறீங்க. இந்த நோக்கத்தை குறிக்கோளா வைத்து நாங்கள் தொடுகிற காரியமெல்லாம் வெற்றியாக வரும் என்பதை நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா இதான் உடைய நோக்கமே. இதுக்காகத்தான் இந்த வருஷத்தை கொடுத்திருக்கிறீர்கள். அதை புரிந்து கொள்ள உதவி செய்தீர் ஆண்டவரே. அதை புரிந்த மக்களாக வைராக்கியத்தோடு தீர்மானத்தோடு திட்டமிட்டு செயல்பட எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த வருஷத்தை மிகுந்த கனி கொடுக்கிற வருஷமாக, கிறிஸ்துவின் சாயலாக அதிக அதிகமாக நாங்கள் ஒவ்வொருத்தரும் குடும்பமாக, ஆண்களாக பெண்களாக பிள்ளைகளாக கிறிஸ்துவுடைய குணாதிசயங்கள் எங்களுக்குள்ள அதிக அதிகமாக வெளிப்படுகிற மக்களாக நாங்கள் இருக்க எங்களை ஆசீர்வதியும். இதோ இந்த உலக மக்கள் சுவிசேஷத்தை கெடுக்கணும், சுவிசேஷத்தை ஒடுக்கணும், மக்கள் மாறுகிறத நிறுத்தணும்னு என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே, கிறிஸ்து எங்களுக்குள்ள பிரகாசமா பிரகாசித்தா, கிறிஸ்துவுடைய குணாதிசயங்கள் உலகம் எங்களுக்குள்ள பார்த்துச்சுன்னா யார் அதை நிறுத்த முடியும்? அதை கவர்ந்து எத்தனை பேர் உன் பாதத்துல வர முடியும்? ஆண்டவரே, வெறும் வாய்ப்பேச்சுல நாங்கள் நிற்காமல் எங்கள் குணங்கள்ல வாழ்க்கையில சுவிசேஷத்தையும் கிறிஸ்துவையும் வெளிப்படுத்துகிற மக்களாக இருக்க எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவர். வரப்போற வருஷத்தில் எங்க வாழ்க்கையை பார்த்து, எங்களுடைய மாறின குணாதிசயங்களை பார்த்து, எங்க குடும்பங்களும் எங்களை உறவினர்களும் அநேக பெருமை அறிந்து கொள்ள உதவி செய்யும் வழிநடத்தும். இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் நல்ல தேவனே. ஆமென்.